பிரிட்டன் தலைநகர் லண்டனின் பரோ மார்க்கெட் மற்றும் லண்டன் பிரிட்ஜ் பகுதிகளில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு உரிமை கோரியுள்ளது. குறித்த தாக்குதல்களில் 3 சந்தேக நபர்கள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டதுடன் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். காயமடைந்தவர்களில் 3 ஆஸ்திரேலியர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 4 இருக்கலாம் என தற்போது தெரிவிக்கப்படுகின்றது. கழுத்தில் காயத்திற்குள்ளான பிரிஸ்பேனைச் சேர்ந்த 34 வயது கேண்டிஸ் ஹெஜ் தற்போது உடல்நலம் தேறி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டாவினைச் சேர்ந்த ஆண்ட்ரூ என்பவரும் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று ஆஸ்திரேலியா திரும்புகிறார். இவர்கள் தவிர இன்னும் 2 ஆஸ்திரேலியர்களின் நிலை தொடர்பில் தாம் கரிசனை கொண்டுள்ளதாகவும் அவர்களது குடும்பத்தவர்களுடன் தாம் தொடர்பில் இருப்பதாகவும் பிரதமர் மால்கம் டர்ன்புல் தெரிவித்தார்.
So that brings it to a total of 4 about whom we have very real concerns. But at this stage, we're not able to say anything more. We have been in touch with their families.
வடகொரியா தனது அணு ஆயுத செயற்பாடுகளை கைவிட வேண்டுமென ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பிலான ஆஸ்மின் பேச்சுக்களில் கலந்து கொள்கின்ற வெளிவகார அமைச்சர் ஜூலி பிஷப், பாதுகாப்பு அமைச்சர் மாரிஸ் பெயின் மற்றும் அமெரிக்க வெளிவகார அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சன், பாதுகாப்பு அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு இணங்காத பட்சத்தில் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து வடகொரியாவை தண்டிக்க நேரிடும் என பாதுகாப்பு அமைச்சர் மாரிஸ் பெயின் எச்சரித்தார்.
We are committed to working very closely together and with our regional partners to impose greater costs on the regime for that destabilizing behavior.
இதேவேளை ஆஸ்மின் பேச்சுக்களின் போது மத்திய கிழக்கில் தீவிரம் பெற்று வரும் இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பினருக்கு எதிரான போர் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கான ராணுவ உதவிகளை அமெரிக்காவுக்கு வழங்குவதில் ஆஸ்திரேலியா மிக உறுதியான நேர்மையான நாடு என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜேம்ஸ் மேட்டிஸ் புகழாரம் சூட்டினார்.
We stand here before you representing the strongest possible military alliance. This is one that has stood together through thick and thin and through generations. And I would just say that Australia has also proven to be a friend that tells us what we need to hear, not necessarily what we want to hear.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டெயில், பார்மசி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பெனால்டி ரேட்ஸுடனான அதிக கொடுப்பனவு எதிர்வரும் ஜூலை 1 திகதி முதல் 5% குறைவடையுள்ளது. ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டெயில், பார்மசி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் துறை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பெனால்டி ரேட்ஸுடனான அதிக கொடுப்பனவை குறைப்பது என கடந்த பிப்ரவரி மாதம் ஃபேர்வொர்க் கமிஷனால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முடிவினை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு 2019 வரை ஆகும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஃபேர்வொர்க் கமிஷனின் முடிவினை மாற்றியமைப்பதற்கு தாம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அதேநேரம் பிரதமரும் நாடாளுமன்றமும் இந்த முடிவினை மாற்றுவது அவசியம் என எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் முக்கியஸ்தர் பிரண்டன் ஓகோனர் தெரிவித்தார்.
The parliament has the power to qualify or to quash an order made by the Fair Work Commission. Bill Shorten introduced a private member's bill to do exactly that. Some months ago and has called on Malcolm Turnbull to support it. If we have the government support on that bill, then Labor will have ensured that the penalty rate cuts would have stopped and really the ball's in Malcolm Turnbull's court because he has the capacity to intervene and join Labor and do exactly that.
ஆனால் ஃபேர்வொர்க் கமிஷனின் முடிவை அனைவரும் மதித்து நடப்பது அவசியம் என ஆஸ்திரேலியன் இண்டஸ்ட்ரி குரூப் பாலிசியின் பேச்சாளர் ஸ்டீபன் ஸ்மித் கூறினார்.
There's a huge amount of evidence and it's completely inappropriate for Parliament to overturn the decision of the independent tribunal.
ஆஸ்திரேலியர்கள் ரீசைக்கிள் எனப்படும் மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய 23 மில்லியன் பழைய கைத்தொலைபேசிகளை வைத்திருப்பதாக மொபைல் மாஸ்டர் என்ற தொண்டு நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வு முடிவு தெரிவிக்கின்றது. சுமார் 75% ஆஸ்திரேலியர்களுக்கு மொபைல் ரீசைக்கிளிங் பற்றி தெரிந்திருந்தாலும் அதில் 30% மட்டுமே தமது பழைய கைத்தொலைபேசிகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்துவதாக மொபைல் மாஸ்டர் நிறுவனத்தின் மேலாளர் ஸ்பைரோ கலோஸ் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் மக்கள் தாம் பயன்படுத்தாத பழைய கைத்தொலைபேசிகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்த முன்வர வேண்டுமென ஸ்பைரோ கலோஸ் கோரிக்கை விடுத்தார்.
When we recycle mobile phones, over 98% of the material can actually be recovered back into its raw form and put into back into the production of new products. The reason why we should be recycling is obviously it helps the environment. Now, a lot of the elements or minerals that sit in mobile phones are finite. They will eventually run out. So it's important for us to recycle to obviously help the environment and reduce the need to constantly mine these minerals.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.